ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் பிரபாகரன் அவர்கள் ஒன்று செய்கிறேன் என்ற தலைப்பின் கீழே பிலிப்பியர் 3:13-14 வசனத்தை ஆதாரமாக கொண்டு கர்த்தருடைய தொகுதி கொடுப்பார். அதற்கு முன்னதாக நம்முடைய சகோதரர் அனந்த நம்பியார் அவர்கள் இந்த வசனங்களை வாசிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன்.
3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
மிகவும் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு ஈரோட்டில் இருக்கிற உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் கூட நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் 18 பேர், கிருஷ்ணகிரி மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கிற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய விசேஷ வாழ்த்துக்களை நான் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு உன்னதமான ஜீவியத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற உங்களை தேவன் இந்த நாள் துவங்கி உங்கள் நீங்கள் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிய மட்டும் வழிநடத்துவதற்காக அவரிடத்தில் என்னுடைய ஜீவங்கள் நான் ஏறெடுக்கிறேன். சகோதரர் 2:30 லஞ்ச் டைம் சொல்லிட்டார். அவரு எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தார். இந்த வாட்ச் 40 நிமிஷம், இந்த வாட்ச் ஒரு 45 நிமிஷம் கொடுக்குது. அதற்குள்ளாக என்னுடைய பாடம் நான் ஆரம்பிச்சு முடிக்க வேண்டும் முயற்சிக்கிறேன். சகோதரர்கள், நீங்கள் பொறுமையோடு கேட்க உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நம்மில் சிலர் பிரவேசிச்சிருக்கிற இந்த கிறிஸ்தவ ஜீவியம், நம்மில் அநேகர் இதற்கு முன்னதாகவே பிரவேசிச்சிருக்கிற இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆனா இந்த ஜீவியத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். இந்த ஜீவியத்தில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கணக்கை ஒப்புவிச்சு ஜெயம் கொண்டவர்களாக மாம்சத்தினுடைய திரையை நாம கடந்து செல்லணும். ஆனா முந்தைய பாடத்தில் அருமையான சகோதரர் சொன்னது போல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். ஆனா அந்த கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுவது என்பது அந்த கான்சன்ட்ரேஷன் செய்தது பார்க்கலாம் முற்றிலும் வித்தியாசமானது, ரொம்ப ஆழமானது. ஆனா அதற்காகத்தான் நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவியத்தில் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் எப்படி இருப்பது? இதே ஜீவியத்தில் நமக்கு முன்பாக நம்மிலிருந்து ஒருவராக பிரவேசிச்ச அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கையில இதை குறித்து நாம் பார்க்கலாம். ஏன்னா அவர் கண்டிப்பா அவருடைய வார்த்தையில சொல்லும் போது நல்ல ஓட்டத்தை ஓடினார், நல்லபடியாக முடித்தார், அவருக்கென்று வைத்திருந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்றார். அப்படி சொல்வது மாத்திரமில்ல, அவருக்கு பின்னால் இந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசிக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லும் போது நான் எப்படி இதை செய்து முடித்தேனோ, எந்த விதத்தில் இதை செய்து முடித்தேனோ என்னை பார்த்து பின்பற்றுங்க. இந்த விஷயத்தில் நான் கர்த்தர் இயேசுவை பார்த்தேன், அவரை பின்பற்றினேன். நீங்கள் என்னை பார்த்து நான் எப்படி அவரை பின்பற்றினேனோ அதே மாதிரி நீங்களும் அவரை பின்பற்றி உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதி செய்து கொள்ளுங்க என்று சொல்றார். வசன வாசிங்க, அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பிலிப்பியர் 3:17, 1 கொரிந்தியர் 11:1, பிலிப்பியர் 3:17 வாசிங்க. ஆமாம், 1 கொரிந்தியர் 11:1 கூட வாசிங்க. ஆமாம், இந்த 2 வசனங்கள் போதும் நாம் சொன்ன கருத்துக்கு. அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவரும் இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிச்சு அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். அவரிடத்துல தேவன் எதிர்பார்த்துட்டு அந்த நல்ல கணக்கை அவரு செய்தெடுக்கிறார். எப்படி செய்தார்? அப்போஸ்தலர் பவுல் இந்த கிறிஸ்தவ ஜீவத்தை அவருடைய நிருபங்கள் முழுவதும் வாசிச்சோனா, இந்த கிறிஸ்டியன் லைஃப் அல்லது இந்த கான்சக்ரேட்டட் லைஃப், இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்டுட்ட இந்த ஜீவியத்தை பல விதத்துக்கு பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு பேசுறார். அதுல ரொம்ப முக்கியம் வாசிச்சுட்ட ஆதார வசனத்துல அவர் காண்பிக்கக்கூடிய உதாரணம், இந்த கான்சக்ரேட்டட் லைஃப், இந்த ஒப்பு கொடுக்கப்பட்டுட்ட ஜீவியத்தை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிடலாம். வசன வாசிங்க, பிலிப்பியர் 3:13-14. சோ இங்க அவரு இந்த ஜீவியத்தை ரொம்ப அருமையா சொல்றார், இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரியான ஜீவியம். பாருங்க, பந்தயம் ரொம்ப அருமையா, ரொம்ப எளிமையா நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக கொடுத்துட்டார். இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. அப்படின்னா ஒரு ஓட்ட பந்தயம் கண்டிப்பா, அதுல சுருக்கமா சொன்னா ஒரு பரிசு பொருள் இருக்கும் அதை ஜெயிக்கிறவர்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னால அந்த பரிசை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பந்தயத்துல அவர்கள் தொட வேண்டிய அடைய வேண்டிய லக்கு ஒன்னு இருக்கும், டார்கெட். சோ இந்த ஜீவியம் தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. நாம் எல்லாரும் இந்த ஜீவியத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டோம், இந்த பந்தயத்துக்குள்ள பங்கெடுத்துட்டோம். நிச்சயமா இந்த பந்தயத்தை நாம ஜெயிக்கும் பொழுது நமக்கே உரிய பரிசு தேவன் நமக்கு நிச்சயம் தருவார். அந்த பரிசு என்ன என்று கேட்டா நீங்க எல்லாரும் அழகா சொல்வீங்க, கர்த்தர் இயேசுவோடு கூட அழுகை, அழியாமை, திவ்ய சுபாவம், இன்னும் எண்ணில் அடங்காத வாக்கு தத்தங்களை உள்ளடக்கிச்சு அந்த பரிசு. உங்க எல்லோருக்கும் தெரியும். ஆனா அந்த பரிசு பெறுவது இருக்கட்டும், ஆனா பந்தயத்தில் பங்கெடுத்திருக்கிறவங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, அந்த பந்தயத்தினுடைய இலக்கை அவர்கள் சென்றடைய வேண்டியது. டார்கெட் தான் அவங்களுக்கு முதல்ல மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பந்தயத்தில் பங்கெடுத்திருக்கிறவங்க அந்த இலக்கை அடைஞ்சிட்டா பரிசை தருவதை யாரும் தடுக்க முடியாது. பரிசு நிச்சயம் அது வாக்குத்தத்தம் பண்ணினவர் அருமையா நிறைவேற்றிடுவார். ஆனா முன்னாடி அந்த பரிசுக்காக ஓடக்கூடியவர்கள் மனதில் வைக்க வேண்டிய விஷயம் லக். அப்படிதான் நம்முடைய ஜீவியம். இன்னைக்கு சில சகோதர சகோதரிகள் பிரவேசிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு தான், ஆனா அநேகர் நாம் எல்லோருமே முன்னையே பிரவேசிச்சிருக்கிறோம். ஆனா பிரவேசிச்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்னா, தெளிவா அந்த லக்கு என்னவோ அந்த லக்கு பார்த்து தான் போயிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கணும், போகணும். வேற எதுவுமே இப்போ சிந்திக்கிறதுக்கு அவசியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. லக்கு மாத்திரம் தான் இப்ப இருக்கணும், அது எப்படியாவது அடையணும், இதுதான் ஒரு நோக்கம் நமக்கு அங்க இருக்கணும். சகோதர சகோதரிகளே, லக்கு என்ன, டார்கெட் என்ன? இதோ இந்த உடன்படிக்கை ஜீவித்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம், கண்டிப்பா தேவன் இந்த அழைப்புல பங்கு பெறுபவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசெல்லாம் இருக்கு. ஆனா அது அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முன்பு நாம அடைய வேண்டிய அந்த இலக்கு டார்கெட் என்ன என்று சொல்லும் போது, அதுவும் உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது பரிபூரண அன்பு. ஒரு வகையில குமாரனுடைய சாயல் நிறைய விளக்கம் நாம அங்க கொடுக்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் அப்போஸ்தல் பவுல் இங்க சொல்றார், சொல்லும் போது அவர் காண்பிக்கக்கூடிய உதாரணம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அழகாக அந்த விஷயங்கள் இருக்கு. நான் இந்த பந்தயத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டேன், இந்த பந்தயத்தில் எனக்கு ஒரு பரிசு இருக்குது, அந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்காக அதுக்கு முன் நான் அடைய வேண்டிய லக்கி என்னவோ அதை பார்த்து மாத்திரம் தொடர்கிறேன். ஐ பிரஸ் டுவர்ட்ஸ் தி மார்க். இதுதான் அவருடைய அந்த வார்த்தை. சகோதர சகோதரில, இன்னைக்கு நம்ம பாடத்தில் நம்ம பரிசு பத்தி பார்க்க போறதில்ல, லக்கு பத்தியும் பார்க்க போறதில்ல. ஆனா இந்த ஜீவியம் இப்படித்தான் ரொம்ப அருமையா சுருக்கமா இங்க அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பாடத்தில் என்ன தியானிக்க போகிறோம், அதாவது இந்த ஜீவியத்துக்குள்ள தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த ஜீவியத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாம பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஜஸ்ட் அப்போஸ்தல் பவுல் பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா அவர் வார்த்தையில சொல்லிட்டார், என்னை பாருங்க, நான் என்ன செய்தேன் பாருங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கீவர்ஸ் அப்போஸ்தல் பவுல் இதே பந்தயத்தில் ஜெயித்துட்டார். அப்படி ஜெயிப்பதுக்கு அவர் என்ன செய்துட்டார்? இந்த பிலிப்பியர் 3 மேலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தோம் என்றால், ஒரு வகையில இந்த விஷயம் அந்த அதிகாரம் முழுக்க அப்போஸ்தல் பவுல் பேசுறார், முழுக்க முழுக்க இதை பத்தி தான் பேசுறார். அந்த லக்கு அடைவதற்கு என்ன செய்தேன், நீங்க கூட என்ன செய்யணும் என்பத ஒரு சில இடத்துல நேரடியா சொல்றார், ஒரு சில இடத்துல மறைவா இருக்குது. நாம கொஞ்சம் உள்ள போய் அதை எடுத்துக்கொள்ளணும். வசனத்துல இது அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்லியிருக்கிறார். சுனாமோ என்னதான் பார்க்க போறானா? அப்போஸ்தல் பவுல் அந்த ஆதார வசனத்துல சொல்லி, அது மாத்திரமல்ல மற்ற வசனங்களுக்கு கூட சொல்லக்கூடிய காரியம், இந்த லக்கை நான் அடைவதற்கு ஒன்று செய்கிறேன். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும் அவருடைய அந்த எக்ஸ்பிரஷனை சகோதரர் ரசல் அவர்கள் அங்க சொல்ல போது, சிங்கிள்னஸ் ஆஃப் பர்பஸ். அவரிடத்துல தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, பூமியில இந்த உடன்படிக்கைக்குள்ளோ பிரவேசிச்ச நாள்ல இருந்து மறிக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரே நோக்கம் தான் இருந்துச்சு. ஒன்றுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, ஒரே நோக்கம். அந்த ஒரு நோக்கம் தான் அவருக்கு இருந்துச்சு. ஒன்று செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, நான் வேற பக்கம் திரும்ப மாட்டேன், வேற விஷயத்துக்காக பிரயாசம் எடுக்க மாட்டேன், இது மாத்திரம் நான் செய்வேன். இது மாத்திரம் செய்வேன், என்ன செய்வேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். சோ அந்த லக் பார்த்து நான் போயிட்டே இருக்க போறேன். ஆனா அது சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுது, இன்டைரக்ட். ஆக்சுவலா அதுதான் நம்மளுடைய தியானம். இந்த ஒன்று செய்யணும்னா, இந்த ஒன்று செய்யணும்னா சில விஷயங்களை நான் செய்யவே கூடாது, நான் செய்யவே மாட்டேன். அந்த விஷயங்கள் என்ன என்பது அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம மெடிடேஷன் அதுதான். பரிசு பெற்றுக்கொள்ளணும்னா லக்கு நோக்கி தான் போகணும். ஆனா இந்த லக்கு நோக்கி போகிற முயற்சியில நம்மை தடுப்பதுக்கும் நம்மை திசை திருப்புவதற்கும் ஏற்ப அநேக காரியங்கள் இருக்கு. அப்போஸ்தல் பவுல் அத மறைமுகமா சொல்றார், நான் அந்த மற்ற விஷயங்களுக்கு என் கவனம் கொடுக்க போறது இல்லை. சோ அப்போ தன்னை தடுக்கிற, தன்னை திசை திருப்பக்கூடிய காரியங்கள் என்ன என்ன என்று அவர் முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். நெக்ஸ்ட் புரிஞ்சுட்டார், நான் ஒருவேளை இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தனா, என்னால அந்த ஒன்று நான் செய்யணும் நினைக்கிற அந்த ஒன்று என்னால செய்ய முடியாது. நாம் அவரை பார்க்கும் போது இந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். நாமும் அதே பந்தயம், நமக்கும் அதே இலக்கு, அதே பரிசு. நாமும் அவரை போல் அங்க ஜெயிக்கணும்னா அவர் சொன்ன வார்த்தைகளே தான் சொல்லணும். நாமும் கூட ஒன்று தான் செய்யணும், கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும், சுபாவத்தில் பரிபூர்ண அன்புல வளரணும். ஆனா அது செய்கிறதுக்காக நம்ம முயற்சிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் தடுக்கும், திசை திருப்போம். அந்த விஷயங்கள் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில இடமே கொடுக்க கூடாது. அந்த விஷயங்கள் என்ன? அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகளே போய் பார்க்கும்போது ஒரு முக்கியமான நாலு விஷயங்கள் நமக்கு தெரியுது. கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற நம் அநேகருக்கும், இன்னைக்கு நம்மோடு இணைச்சிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பார்வை கொஞ்சம் உதவியா இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்க, ஆதார வசனம் வாசிங்க. அந்த தடுக்கக்கூடிய திசை திருப்பக்கூடிய காரியங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றார். பிலிப்பியர் 3:13, போதும். அந்த ஒன்று செய்கிறேன், அந்த ஒன்று செய்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, பின்னானவைகளை முதலாவது என்ன பண்ண போறேன், அது அது ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட செய்யணும். நாம் ஒன்று செய்வதற்கு வந்துட்டோம், ஒன்று தான் செய்யணும். ஆனா அந்த ஒன்று செய்ய விடாதபடிக்கு நிறைய இருக்கு. அதுல நம்பர் ஒன் சொன்னா, அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தையில பின்னானவைகள், பின்னானவைகள். ஆனா இந்த பின்னானவைகளுக்குள்ள நிறைய இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும். ஆனா அவர் சொல்றார், பின்னானவைகளை நான் நினைக்க போறதில்ல, மறக்கிறேன். நாம் கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு சில பின்னானவைகள் இருக்கும். அந்த பின்னானவைகள் ஒருவேளை நான் இன்னைக்கு ஒன்னு ரெண்டு சொல்ல முடியும், ஒருவேளை நீங்க சிந்திச்சா உங்களுக்கு நிறைய தெரியலாம். ஆனா அதெல்லாம் பின்னானவைகள். என்னது பின்னானவைகள்? இந்த உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முந்தைய நம்ம வாழ்க்கையில ஜஸ்ட் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணின சகோதரர்கள் நேற்று வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்தது உங்களுக்கு சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கு இந்த உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் இருந்துட்ட விஷயங்கள், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நேர்ந்துட்டவைகள், சம்பவிச்சிட்டவைகள், நடந்துட்டவைகள், அதுதான் பின்னானவைகள். அப்போ சொல் பவுல் வார்த்தையில இந்த பின்னானவைகளை நான் மறக்கிறேன், நான் நினைக்கவே போறதில்லை. முன்னானவை பார்த்து நான் போனா ஃபர்ஸ்ட் ரெக்காயர்மெண்ட், முதல் அவசியம் இந்த பின்னானவைகளை நான் தூக்கி வீசணும். என்னது இந்த பின்னானவைகள்? பின்னானவைகள்ல நாம் என்ன சொல்றோம்னா, நம்முடைய கடந்த காலத்துல நேர்ந்துட்ட நிகழ்ந்துட்ட முதல் விஷயம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள். நெக்ஸ்ட், கடந்த கால வாழ்க்கையில நாம பொக்கிஷமா சம்பாதிச்சுட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறது என்று நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட அந்த பின்னானவைகள் லிஸ்ட்ல வரும். பின்னானவைகள், அந்த பின்னானவைகளை முதல் இது நம்முடைய பாவம், நம்முடைய கடந்த கால பாவம். அந்த பாவம் நமக்குள்ள ஏற்படுத்திட்ட குற்ற உணர்வு, அந்த பாவமே கூட முதல்ல இவைகளை நாம் அங்க தூக்கி போடணும். இது என்னது? கடந்த கால பாவங்கள், அந்த பாவங்கள் பற்றின குற்ற உணர்வு, நினைவுகள். சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா கர்த்தர் இயேசுக்குள்ள எப்போ அங்கமா ஆயிட்டமோ அப்பயே நம்முடைய ஆதாமின் மூலம் நாம் சுதந்திரிச்ச பாவம் எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாங்க. அது மாத்திரமில்ல, நம்மளுடைய சில மீறுதல்கள் கூட இருந்திருக்கும், அதெல்லாம் கூட தேவன் அங்க கர்த்தர் இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலம் மன்னிச்சிருக்கிறாங்க. எப்போ எப்போ அதை நாம உணர்ந்து ஜபத்துல அறிக்கை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் அத செய்கிறதே இல்லைங்கிற முடிவு எடுத்துட்டு நம்ம திருந்திடுக்கிறோமோ அப்பயே தேவன் அதைய மன்னிச்சிருக்கிறான். சோ இப்படியாக கடந்த காலத்துல நடந்திருக்கும். ஈவன் கான்சக்ரேஷனுக்கு அப்புறம் கூட நிறைய சமயங்கள்ல நிறைய பேருக்கு இது நடக்கும். சில மீறுதல்கள், சில மறைவான பாவங்கள், சில குற்றங்கள். அது அது அந்த பாவம் மாத்திரமில்ல, அதை பற்றின அந்த குற்ற உணர்வு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாதபடிக்கு முன்னால வந்து நம்மை தடை பண்ணும். நம்முடைய பலவீனத்தை நமக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த அழைப்புல நாம் இதுக்கு மேல முன்னேறி போக முடியாது, ஏன்னா இவ்வளவு பெரிய பாவம் தேவனே கூட மன்னிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கு நம்முடைய கடந்த கால பாவங்கள், அந்த பாவங்கள் பற்றின குற்ற உணர்வு எல்லாம் நமக்கு இருக்கலாம். இது முதல்ல நாமோ எடுத்து போடணும். ஏன்னா சில சமயங்கள் அதை நாமே முறையா அறிக்கை செஞ்சு தேவனிடத்துல கிருபை வாங்கி தேவனே மன்னிச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த ஒரு இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு ஃபால்ஸ் கில்டி கான்சியஸ், ஒரு தப்பான குற்ற உணர்வு நம்மை வஞ்சிக்கிறதுக்கு நாமோ இடம் விடக்கூடாது. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அது குறிப்பிடுறார், பின்னானவைகள் நான் மறக்கிறேன். ஏன்னா அவர் கூட அவருடைய கடந்த கால வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சபைய துன்புறுத்திட்டு இருந்தார். அந்த பாவம் அவர் மனசுல வருது. இதெல்லாம் நான் இப்போ நினைச்சிட்டு இருக்க போறதில்ல, அது ரொம்ப பெரிய தப்பு, நான் செஞ்சதில்ல. கர்த்தருடைய சபைய ஒரு வைராகியத்துல நான் துன்பப்படுத்தி இருந்திருக்கிறேன், ஆனா அதெல்லாம் அவருடைய ரத்தம் என்னை மன்னிச்சிருக்குது. நான் புதுசா எடுக்கிறேன், ஒன்னே முதல்ல அந்த பாவங்கள் பற்றின நினைவுகளுக்கு நான் அனுமதி கொடுக்க போறதில்ல, ஏன்னா தேவன் எனக்கு அது மன்னிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், அதே பாவங்களுக்கு மீண்டும் இந்த வாழ்க்கையில நான் அனுமதி கூட கொடுக்க மாட்டேன். அது போன்ற ஒரு பிளண்டர் மிஸ்டேக்ஸ் இனிமேல் நான் செய்ய மாட்டேன். சேம் சென்டிமெண்ட், அதே உணர்வு நமக்குள்ள கூட இன்னைக்கு இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா ஒன்னு யோவான் 1:9 அருமையான வாக்கு தத்துவம் நமக்கு, நாம வசனம் வாசிங்க சீக்கிரமா கொஞ்சம். இந்த வாக்கு தத்துவத்தின் படி தேவன் நம்முடைய கடந்த கால பாவங்களை நாம் உண்மையாக அறிவிக்கை செஞ்சிருக்கிறபடியினால மன்னித்திருக்கிறார். அதனால அவைகளை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஞாபகப்படுத்திட்டு சோர்ந்து போவது தப்பு. இது ரொம்ப பயங்கரமான வஞ்சனை, ஃபால்ஸ் கில்டி கான்சியஸ், தவறான குற்ற உணர்வு அநேகருக்கு வரும். அநேக தருணத்துல இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்து இந்த பாவத்தை கூட நாம் என்ன பண்ண வேண்டாம்னா, இந்த வாழ்க்கையில தொடர வேண்டாம். இதுல நம்ம ஒரு உறுதியான முடிவு நாம அங்க எடுக்கணும். ஆனா இது ரொம்ப கஷ்டம். இந்த உலகமே பாவத்தினால நிறைஞ்சு இருக்கிற உலகம், அதுக்குள்ளதான் இருந்துட்டு இந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். பாவமே செய்யாம நம்மை காத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம், ஆனா செய்யணும். அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. ஒரு வசனம் வாசிங்க, எபிரேயர் 12:1. அநேக வசனங்கள் என்னால் இன்னைக்கு காமிக்க முடியாது நேரத்தை நிமித்தம். நம்மை சுற்றி நெருக்குகிற எல்லா பாவங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தள்ளிவிடுவோம். உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு உறுதியோடு இவைகளுக்கு இனிமேல் இடம் இல்லை என்கிற மன உறுதியோடு முன்னேறி செல்லலாம். முன்னானவைகளை நாடி ரொம்ப முக்கியம். சோ நம்முடைய பின்னான வாழ்க்கையில இருந்து நாம தூக்கி எறிய வேண்டிய விஷயம் இந்த பாவங்கள், அதை பற்றின தவறான குற்ற உணர்வு. மாறாக கர்த்தரேசின் வெளியேறப்பட்ட ரத்தம், அதில் இருக்கக்கூடிய கிருபை. நெக்ஸ்ட், இனிமேல் இந்த விலகினையெல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தரேசு மூலம் நமக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற பலன், இது மேல நம்பிக்கை வச்சு இந்த அழைப்புல நாம நிலைச்சு நிக்கணும். இன்னொரு பின்னானவைகள் நாம சொன்னோம், அது என்னன்னா கடந்த கால வாழ்க்கையில இந்த உலகத்துல இருந்து நாம பெருமைப்பட்டு கொள்ளும்படியா, நாம கொஞ்சம் மேன்மையா நினைக்கும்படியா, நம்ம எதெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் உலகத்துக்கு உரியவைகள், பின்னானவைகள். அப்போஸ்தல் பவுல் அவருடைய வாழ்க்கையில அப்படி நிறைய விஷயம் சொல்றார். கர்த்தர் இயேசுக்குள்ள அவர் வருவதற்கு முன்னே தன்னிடத்துல தானு விசேஷமா கருதின சில ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ், பிளஸ்ஸிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவருக்குன்னு இருந்த விசேஷ ஸ்லாக்கியம், பாக்கியம், ஆசீர்வாதம், தன்மை எல்லாம் இருந்துச்சு அவருக்கு. வசனம் நீங்க அதே அதிகாரத்தில் 4:5 வாசிங்க. பிலிப்பியர் 3:4 வசனம் 4:5.
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமின்றி
என்று. சகோதர சகோதரிகளே, சுருக்கமா சொன்னா இந்த உலகத்துல இருந்து நமக்குன்னு நம்ம விசேஷமா நினைக்கிற அநேக விஷயங்கள் இருக்கும். ஒருவேளை அது படிப்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், செல்வம், செல்வாக்கு, வீடு, அந்தஸ்து, பொருட்கள், எதுவா வேணா இருக்கலாம். அல்லது சமுதாயத்துல, ஆபீஸ்ல, பக்கத்து வீடுகள்ல, உற்றார் உறவினர் மற்றில ஒரு நல்ல பேரு, நல்ல அந்தஸ்து, எது வேணா, இதெல்லாம் நம்மை கொஞ்சம் இந்த உலகத்துல நம்மை நாமே ஒரு பெருமைக்குரியவர்களா நினைச்சு கொள்வதற்கு ஏதுவானது. இதெல்லாம் இந்த உலகத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா இதுக்காகவே தான் உலகத்தின் ஜனங்களே அனுதினம் அநேக பிரயாசங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்றவர்கள் பார்வையில அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நான் விசேஷித்தமானவன், திறமையுள்ளவன், வாய்ப்புகள் அதிகம் படிச்சிருக்கிறவன், இது மாதிரி எல்லாம் எண்ணங்கள் உண்டு பண்ணக்கூடிய விஷயம். நம்ம எல்லாருக்குமே அப்படி இருக்கும். நம்மில சிலருக்கு தேவன் இந்த மாதிரி விசேஷ திறமைகள் சில விஷயங்களை கொடுப்பார். இது வேணா, இந்த விஷயங்கள் அப்போஸ்தல் பவுல் ரொம்ப அருமையா சொல்லிட்டார். ஆமா, இதெல்லாம் எனக்கு விசேஷம் தான், நான் இந்த அழைப்புக்குள்ள வருகிற வரைக்கும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும். ஆனால் அவருடைய வார்த்தையில அழகா சொல்றார், இந்த பந்தயத்தை நான் சிந்திக்கும் போது, அடைய வேண்டிய இலக்கை பற்றி நான் யோசிக்கும் போது, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு நான் புரிஞ்சு கொள்ளும் போது, இந்த பழைய விஷயங்களை நான் இனிமேலும் அனுமதிச்சனா எனக்கு என்னுடைய ஓட்டம் நான் நல்லாவே ஓட முடியாது. பாருங்க, இதெல்லாம் லாபம் எனக்கு, ஆனா நான் என்ன விட்டுட்டேன், இது நஷ்டம். எந்த வகையில நஷ்டம்னா, லாபம்னு மீண்டும் இந்த அழைப்புக்குள்ள இதைய தூக்கி வச்சுட்டு பெருமை பாராட்டிட்டு அதை தக்க வச்சு கொள்வதற்கு பிரயாசம் எடுத்துட்டு நேரம், அறிவு, ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் இந்த பூமியில மனுஷங்க பார்வையில இப்படி இருக்கணும் என்பதற்காக இந்த காரியங்களுக்கு பின்னாடியே நான் செலவிட்டு இருந்தேன்னா நஷ்டம் தான் அடைவேன். ஏன்னா நான் இப்ப வேற வாழ்க்கைக்குள்ள வந்துடுக்கிறேன், எனக்கு வேற டார்கெட் இருக்கு, எனக்கு வேற பிரைஸ் இருக்கு. இங்க நான் அதை அனுமதிச்சுட்டு இருந்தேன்னா வேஸ்ட். ரொம்ப அருமையா 7-ம் வசனம், 8-ம் வசனம், 11-ம் வசனத்துல இன்னொரு அதிகப்படியா போயிட்டு நஷ்டம்னு மாத்திரம் விடல, என்னன்னு கூட நினைக்கிறார், குப்பையுமா கூட நினைக்கிறார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறார். ரொம்ப அருமையான மெச்சூரிட்டி இது. இந்த உலகத்துக்கு உரியவைகள் குப்பை. அழகா அங்க அவர் அங்க சுருக்கமா சொல்லிட்டார். நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, டைம் இல்ல. சோ இந்த மனநிலை நமக்கு வரணும். ஏன்னா சகோதர சகோதரிகளை 1 யோவான் 2:15-16 வாசிங்க.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
ஆமா, உலகம் அதுக்கு உள்ளவைகள்ல அன்பு கூறாதிருங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பேசினாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு பேச விரும்பல. அதாவது தேவன் இவைகள்ல சில விஷயங்கள் நமக்கு ஆசீர்வாதமா தான் தந்திருக்கிறார், நம்ம எல்லாம் பெற்று கொண்டிருப்போம். அவைகளை தூக்கி எறிங்க அந்த ஆங்கிள் சொல்லல. அத கூட முறையா தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக எந்த அளவுக்கு அனுமதிக்க முடியுமோ அனுமதிங்க, பயன்படுத்துங்க. அவைகளுக்கு பின்னையே போறது அதுதான் நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஆபத்து. அது செய்ய வேண்டாம். சோ உலகத்தில் உள்ளவைகள் வேணாம். ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நல்லா ஞாபகம் இருக்கும் நம்ம அநேகருக்கு, அந்த விதைப்பவன் ஊமையில அந்த 4 நிலத்துல விந்த விதைகள்ல 3வது நிலம் முச்செடிகளுக்கு நடுவுல விழுந்துட்ட அந்த விதை வளர்ந்துச்சு. ஆனா பின்னாலே என்ன வந்துச்சு, அந்த முள்ளு செடி வந்து அந்த நல்ல விதை பலன் தர வேண்டிய நேரத்துல தரவிடாதபடி கதை நெருக்கி போடுச்சு. வசனத்துல நல்லா தெரியும், மத்தேயு 13:22 அந்த முச்செடி வசனம் வாசிங்க.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்.
உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சகோதர சகோதரிகளே, போதும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்யக்கூடிய விஷயத்துல பிரியமானவர்களே, முதலாவது நாம் அதை செய்வதற்காக நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டியது நம்ம வாழ்க்கையின் பின்னானவைகள், நம்முடைய கடந்த கால பாவம், அது பற்றின தவறான குற்ற உணர்வு, அந்த பாவத்தையே தூக்கி வீசணும், மறுபடியும் நீங்க அனுமதிக்க வேண்டாம். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நாம பெருமை கொள்ளும் படிக்கு நாம பெற்றிருந்த அநேக விஷயங்கள் நல்லதா இருக்கலாம், ஆனா இந்த வாழ்க்கையில வரும்போது அதுக்கு ரொம்ப லீஸ்ட் வேல்யூ கொடுங்க. அவைகள் ஒன்றும் இல்லாதது. அதுக்காக பெருசா நாம இப்போ பிரயாசம் எல்லாம் பட்டுட்டு இருக்க வேண்டாம். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேண்டாம். இது இந்த அழைப்புல நம்மை நஷ்டம் அடைகிறவர்களா நம்மளை மாற்றிடும். அதனால் அது முதல்ல எடுத்து போடுவோம். நெக்ஸ்ட் அப்போஸ்தல் பவுல் ஒன்று செய்கிற விஷயத்துல அவரு இடம் கொடுக்காத இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, வசனம் 9:12-13 வாசிங்க. நம்ம ஒரே அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கிறோம் இன்னைக்கு, வாசிங்க.
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும்.
சிஸ்டர், வசனம் 9:12-13 சொன்னேன், பிலிப்பியர் 3:3. மன்னிக்கணும், 12 வாசிங்க. 12:13,
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன்.
போதும், இங்க இந்த வசனத்துல அருமையா இருக்கு. 12 வசனத்துல சொல்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். 13 வசனத்துல சொல்லும் போதே, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ரொம்ப அருமையான ஒரு ஒரு சிந்தை இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. அப்போஸ்தல் பவுல் எந்த சிந்தையில இந்த அழைப்புல மரணப்பரியந்தம் இருந்தார்னா இந்த வசனம் நாம அழகாக சொல்லலாம். நான் அடைஞ்சாச்சு, முற்றிலும் தேறிட்டேன், நினைக்க போறதில்லை. நான் பிடிச்சுக்கொண்டேன், நான் நினைக்க போறது இல்ல. இந்த மாதிரி எண்ணங்களுக்கு கூட நான் என் வாழ்க்கையில என்ன பண்ண போறதில்லை, அனுமதி கொடுக்க போறதில்லை. அருமையா இருக்கு வசனம். அந்த ஒன்று செய்கிறதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் ஏற்கனவே அடைஞ்சாச்சு, நான் பிடிச்சிட்டேன், நான் பெற்றுக்கொண்ட, இது போன்ற ஒரு எண்ணம் கொள்ளுவது இல்ல. இது எதை குறிக்குது, எதை குறிக்குது? இந்த அப்போஸ்தல் பவுலினுடைய இந்த மனநிலை, நான் பெற்றுக்கொண்டுட்டேன், நான் முடிச்சுட்டேன், நான் அடைஞ்சிட்டேன். அப்படின்னா கர்த்தர் இயேசுவின் சாயலை அடைவதற்கான அந்த முயற்சியில, அந்த லக்கை பெற்று அடைகிற முயற்சியில அவரு சுய திருப்தி அடையிறது இல்ல, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்கு அவர் இடம் கொடுக்க போறது இல்ல. இது ரொம்ப நல்ல கருத்து. அதாவது தேவன் நம்மை அழைச்சிருக்கிற அந்த ஸ்தானம், அது நம்ம யோசிச்சு பார்த்த அந்த ஸ்டாண்டர்ட், நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் தரம், அது ரொம்ப உன்னதமான தரம். ஏன்னா வசனம் ஒன்னு பேதுரு 1:15 வாசிங்க.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள்.
எவ்வளவு பெரிய தரம் பாருங்க, என்ன ஸ்டாண்டர்ட் கேட்கிறார் பாருங்க. உங்களை அழைத்தவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்துக்கு நீங்க வரணும். இது முடிகிற காரியமா நம்மனால ஒரு ஷார்ட் பீரியட்ல, ஒரு 10 இயர்ஸ்ல, 15 இயர்ஸ்ல, கான்சன்ட்ரேட்டட் லைஃப்ல, இது ஒரு லைஃப் டைம் ஒர்க். வாழ்க்கை முழுவதும் முயற்சித்துட்டே இருக்கிற வேண்டிய வேலை, முயற்சித்துட்டே இருந்தாலும் முடியாது. ஆனா நம்மனால முடிஞ்சதை செய்யறதுக்கு தேவன் அங்க எதிர்பார்க்கிறோம். அந்த சிந்தை இருந்துச்சுன்னா அந்த சிந்தையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலையும் நான் ஓகே, நான் பரவாயில்ல, போதும், இந்த மைண்டுக்கு வரவே மாட்டான். சிந்தையில, பேச்சில, செயல்பாடுகள்ல நாளுக்கு நாள் கொஞ்சம் ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றம் இருக்கும். இல்ல நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இல்ல நான் இன்னும் ஜென்டில் ஆகணும், இல்ல நான் இன்னும் பொறுமை, நான் இன்னும் சகிப்புத்தன்மை, இன்னும் அன்பு, இன்னும் இறக்கம், இன்னும் ஒழுக்கம், இன்னும் எது வரைக்கும், அந்த கிரீடம் பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும். அப்போஸ்தல் பவுல் இந்த சிந்தை வெளிப்படுத்துறார். ஒரு போதும் இந்த அழைப்புல இருந்து மாம்சத்துல ஜீவிக்கிற வரைக்கும் அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்ல போறது இல்ல, பிடிச்சிட்டேன் நான் நினைக்க போறது இல்ல, என்ன பண்ண போறேன், லக்க நோக்கி தொடர்ந்துட்டே இருக்க போறேன். அழகா அங்க கம்ப்ளீட் பண்றார் பிரதர் ரசல் அவர்கள். இத மூன்றாவது வால்யத்துல ஒரு சின்ன கவிதை, அந்த கவிதையில ஒரு நாலு வரியில சொல்லிடுப்பார். ரொம்ப எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்ட கவிதை அது. நான் வாசிச்சு சொல்ற தமிழ் இந்த கருத்தை அவர் அழகா சொல்வார். நெவர் திங்க் த விக்டரி ஒன், ஒருபோதும் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. எது வரைக்கும் நார் ஒன் அட் ஈஸ்ட் சிட் டவுன், அதாவது நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு ஒருபோதும் இலைப்பாரி உக்காந்துடாதீங்க. எது வரைக்கும், எது வரைக்கும்னா, தைன் ஆர்டர்ஸ் ஒர்க் வில் நாட் பி டன் டில் தோ ஹாஸ் கெயின் தை கிரவுன். ரொம்ப அருமையான வார்த்தை. உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பெரிய வேலை முடிஞ்சிடாது நீங்கள் உங்களுடைய கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும். அதனால கிரீடம் உங்களது ஆகும் வரைக்கும், எப்பதான் ஆகும், எப்பதான் ஆகும், இந்த ஓட்டம் வெற்றிகரமா தேவ சித்தத்தின்படி அவரை மகிமைப்படுத்தி முடிக்கும் போது கிருபையில் அவர் நமக்கு அந்த கிரீடத்தை நமக்கே ஒரு இதா தருவார். அன்டில் தட் பாயிண்ட், அந்த தருணம் வரைக்கும் இந்த அழைப்புல முடிஞ்சிச்சு நினைச்சு உக்காராது, அடைஞ்சிச்சு நினைச்சிட வேண்டாம். ரொம்ப நல்ல தாட் இது சகோதர சகோதரிகளே. சோ அந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், சுய திருப்திக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே பிரவேசிச்சிருக்கிற நமக்கும், இன்றைக்கு பிரவேசிச்சிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நாம முன் வைக்கிறோம். அடுத்து ஒரு சில காரியங்கள் நாம சொல்லணும்னா, இந்த ஒன்று செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம கவனிக்கணும். இந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. அது என்ன அப்படின்னா, ரெண்டு வசனம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போஸ்தல் பவுல் இன்னும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அது பிலிப்பியர் 3:14 வாசிங்க.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
அவர் சொல்லும் போது இலக்கை நோக்கி தொடர்கிறேன் இங்க சொல்லிட்டார். இப்படித்தான் நான் ஓடுவேன், லக்கு பார்த்துடுவேன், புரிஞ்சிடுவேன், அதை தொடர்ந்து ஓடிட்டு இருப்பேன் இப்படி சொல்லிட்டு. 1 Corinthians 9:26 வாசிங்க. 1 Corinthians 9:26.
ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன்.
பாருங்க, ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனா ஓட மாட்டேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், பண்ண மாட்டேன். இது இந்த ரெண்டு வசனம் ஒப்பிடும் போது அவர் ரொம்ப அருமையா அவர் வாழ்க்கையில ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார். தான் எந்த மாதிரி அழைப்புக்குள்ள இருக்கிறோம், தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு என்ன, அதை பெற்றுக்கொள்ளணும்னா அடையணும்னா தான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த விஷயத்துல கூட தெளிவா இருந்தார். இங்கிலீஷ்ல சொன்னா ஹி வாஸ் வெரி சர்டைன், அவ்வளவுதான் சொல்லலாம். ரொம்ப தெளிவா இருந்தாரு தான் என்ன செய்தா இந்த லக்கு அடைஞ்சிட முடியும், பரிசு பெற்றிட முடியும். அந்த தெளிவு உள்ளவர்களாக நாம கூட நம்ம அழைப்புல இருக்கணும். நிச்சயம் இல்லாதவனா நான் ஓட மாட்டேன், என்ன பண்ணணும், தேவன் என் கையில என்ன கொடுத்திருக்கிறார், என் கையில தேவனுக்காக பிரயாசங்கள் ஏறெடுப்பதுக்கு என்ன தாளந்து இருக்குது, இது தெரியாம, இது கொஞ்சம் கூட தெரியாம, என்ன தாளந்து இருக்குன்னு தெரியாம, என்ன செய்யணும்னு கூட தெரியாம, ஏதோ மனசுக்கு தோணுதல்லாம் போயிட்டு பலி பலி சொல்லி பிரயாசங்கள் எடுத்துட்டு அப்படி நான் நிச்சயம் இல்லாம ஓட மாட்டேன். தெளிவா தெரிஞ்சுக்குவேன் நான் தேவன் எனக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறார், அவருடைய சரீரத்தில் நான் எப்படிப்பட்ட ஒரு அங்கம், என்னுடைய வேலை, என்னுடைய பங்கு என்ன. அதுல செகண்ட் தாட் எல்லாம் இல்ல, இதுதான் எனக்கான வாய்ப்பு, இதுதான் எனக்கான பங்கு, இதுதான் நான் செய்யணும், தேவ சித்தம் புரிஞ்சுட்டு அது மாத்திரம் நான் அங்க செய்வேன். ஏன்னா சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புல அந்த லக்க அடைய இருக்கு. இது ஒரு முக்கியமான குணம், நாம் ஒவ்வொருவரும் அது செய்யணும். இந்த அழைப்பை பத்தியே பேசும்போது கர்த்தர் இயேசு 2 அருகில வந்து அவருடைய ஊழியக்காரராகி நம்ம கிட்ட கணக்கு கேட்கறதாக சொல்லப்படுது. ஊமையில் நம்ம எல்லாருமே நம்முடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டியவங்க தான். என்ன வாங்கிட்டோம் தாளந்தா, அதை எதுக்காக பிரயோஜனப்படுத்திட்டோம், அதன் மூலம் எவ்வளவு பலன் நாம தந்துடுக்கிறோம் தேவனுக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கணக்கு காமிக்க வேண்டியவங்க. சோ இது நல்ல கணக்கா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவுள்ளவர்களாக அங்க நடந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா பலன் நம்ம விஷயத்துல ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்துல பாக்குறோம், யோவான் 15 அதிகாரம் நல்லா தெரியும் உங்களுக்கு. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் எண்ணில் இருக்கக்கூடிய குடிகள். 2 வசனம் வாசிங்க. அதுல
எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து
போடுகிறார். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணிடுறார்,
அறுத்து போடு.
சோ நாம் தான் கர்த்தர் இயேசுக்குள் நிலைச்சு நிற்கிற கொடிகள். இந்த கொடிகள் கிட்ட தோட்டக்காரர் என்னதான் எதிர்பார்க்கிறார்னா, கொடிகள் என்ன கொடுக்கணும், கனிகள் கொடுக்கணும். சோ இந்த பலன் நம்ம கிட்ட வரணும். ஆனா ஆரம்பத்துல பார்க்க அப்படித்தான் தெரியுது. அதாவது கொடிகள் என்ன கொடுக்கணும், கனி கொடுத்தா போதும் அப்படிங்கறது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல கரெக்ட் தான். எப்போ நுழைஞ்ச உடனே நாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், ஒரு தேடல் இருக்கும். எதையாவது தெரிஞ்சுக்கொண்டு அதுல நம்மை அர்ப்பணிச்சுட்டு நம்ம செஞ்சுட்டு இருப்போம். கரெக்ட், அது கரெக்ட். அப்படித்தான் ஆரம்பிக்கும் இந்த ஜீவியம். ஆனா போக போக இந்த கனி தர வேண்டிய விஷயத்துல நம்மிடத்துல சில நல்ல மாற்றங்கள் வரணும், சில தெளிவு இருக்கணும். ஏன்னா வசனம் பின்னாடியே வாசிச்சுப்போங்க, இந்த வசனத்துல கொடினா கனி தரணும் என்பது இருக்குது. ஆனா வசனம் 5 வசனம் வாசிங்க.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
இப்போ அந்த கொடி எப்படிப்பட்ட கொடியா இருக்கணும் சொல்றார், மிகுந்த. பாருங்க, வெறுமனே கனி தரக்கூடியது மாத்திரம் இல்ல, 2 வசனத்துல கனி தரக்கூடியதா தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ எதுக்கான வேலை விஷயம் பேசுறாரு, மிகுந்த கனி தரணும். நெக்ஸ்ட் 8 வசனத்துல அது கன்ஃபார்ம் ஆகுது, நம்ம கொடிகளா இருக்கணும், கனி தரணும். ஆனா வெறுமனே கனி இல்ல, அந்த கனி தரக்கூடிய ஸ்டேஜில் இருந்து எந்த ஸ்டேஜுக்கு போனோம். வசன வாசிங்க,
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா
மகிமை. நீங்க கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் இல்ல, நீங்க மிகுந்த கனி கொடுக்கறதுனால என் பிதா மகிமைப்படுவார். ஆனா இந்த கனி கொடுக்கறதுல இருந்து மிகுந்த கனி கொடுக்கறதுக்கான இடைப்பட்ட காலத்துல நிறைய மாற்றங்கள் வரும். அதுதான் என்னன்னா, ஒரு டிசிப்ளின் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. நாம என்ன செய்தா தேவனுக்கு ரொம்ப பலன் கொடுக்கிற ஜனங்களாக இருப்போம், நம்மளுடைய திறமைகள் நம்முடைய தாழ்ந்துகளை எந்த பாதையில செலுத்தினா அதிக கனி நம்ம தேவனுக்கு கொடுக்க முடியும், அதன் மூலம் தேவன் மகிமைப்படுவார். இந்த சிந்தை நமக்கு அங்க வேணும். மாறாக நம்ம கையில தேவன் தராத விஷயங்கள், வாய்ப்புகள், பொறுப்புகள், கடமைகள், அது நம்ம கையில அவர் தரவே இல்லை, அதுக்கு நாம ஏற்படுத்தப்படவே இல்லை, அது அதை குறித்து தேவன் நம்ம கிட்ட கணக்கே கேட்க மாட்டார். அந்த விஷயத்துல ரொம்ப போட்டு அலட்டிட்டு இருக்க வேண்டாம். உங்க கையில தேவன் என்ன கொடுத்திருக்கிறார், நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியன், உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன வாய்ப்பு உங்க கையில இருக்கு, தெளிவா புரிஞ்சுக்கோ. அந்த வாய்ப்புல உண்மையா கனி கொடுங்க, மிகுந்த கனி கொடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம கையில உரியது என்னன்னு தெரியல, மற்றதுல தலையிடுறோம், மற்றதுல பிரயாசப்படுறோம், நம்மளது நம்ம கையில என்ன இருக்கு, நாம என்ன செய்யணும் தெரியாதனால உங்களால் அதுல முழுக்க நீங்க பலன் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் கொடுக்கப்படாத தலையிடும் போது அதுல கொடுக்கப்படாததுனால அதுலயும் உங்களால அதிக பலன் கொடுக்க முடியாது, வீணாயிடும் நம்ம பிரயாசம். பிரதர் அசல் இதுக்கு ரெஃபரன்ஸ்ல ஒரு அருமையான வாசகம் சொல்றார், ரிலாக்ஸ் யுவர் எஃபர்ட்ஸ் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ். பல விஷயங்கள்ல பல கோணத்துல நீங்க பிரயாசம் எடுக்கிற உங்கள் பிரயாசங்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன், in order to concentrate your energies upon those things which you can best bring to perfection. ஒரு காரியத்தில் பிரயாசம் போடுறேன், அந்த காரியத்தில் நான் பிரயாசம் போட்டா என்னால் முழு பலன் கொடுக்க முடியும். எது தெரியுதோ அதுல பிரயாசம் போடும், அதுல மனசை செலுத்துங்க, அதுல ரிஸ்க் எடுங்க, அதுல சாக்ரிஃபைஸ்க்குள்ள போங்க, எக்ஸ்ட்ரீம் போங்க, எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ் போங்க. முந்தின பாடத்தில் சொன்ன மாதிரி சீக்கிரம் பலிபீடத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடணும், எக்ஸ்ட்ரீம் போங்க. ஏன்னா சபை அங்கங்கள் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள், அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பலிகள் செய்வாங்க, செய்யுங்க. ஆனா எந்த விதத்துல எந்த விஷயத்துல நாம் செய்யணும், தேவன் என்ன எனக்கு கொடுத்திருக்கிறாங்க, நான் என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறேன் தேவன் கிட்ட, அந்த வாய்ப்பு என்ன, அதை நான் எந்த விதத்துல நான் பலி செலுத்தலாம் புரிஞ்சிட்டு அதுல முழுசும் செலுத்தணும். அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார், நிச்சயம் இல்லாம நான் பண்ண மாட்டேன், என்ன செய்யணும், எவ்வளவு செய்யணும், எதுல செய்யணும் தெரியாம நான் என்ன பண்ண மாட்டேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக. ஆமா, அப்படின்னா அவருடைய நாட்கள்ல ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்த போது இந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல போறவங்க காத்து நிரப்பின பேக்கோட தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நெஜ போட்டியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெறுமனே பிராக்டிஸ்ல ஈடுபட்டு இருக்க மாட்டேன், அந்த மூட்டா தான் என்னுடைய போட்டியாளன், அவ கூட அந்த மூட்டை கூட நான் பிராக்டிஸ் பண்றது தான் நிஜ போட்டி. இந்த மாதிரி கற்பனை வாழ்க்கையில வாழ மாட்டேன். நிஜமான போராட்டம் என்ன, நிஜமான பிரயாசம் என்ன, அதை தெரிஞ்சுக்கொண்டு அதுல நான் பங்கு பெறுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே. ஒன்று செய்கிறேன் என்று சொல்லும் போது பாருங்க, பிணானவைகள் நான் தூக்கி போட்டுடுவேன், அதுக்கு இனிமேல் அனுமதி கிடையாது. அப்புறம் இந்த அழைப்புல எதை அடையணுமோ அடைஞ்சிட்டேன்னு ஒருபோது நான் நினைக்க மாட்டேன், தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் மனசுல இருக்கணும். அப்புறம் நிச்சயம் இல்லாம நான் இந்த அழைப்புல ஓடிட்டு இருக்க மாட்டேன். நாலாவது விஷயம், கடைசி விஷயம் நாம பார்த்து முடிச்சிடலாம். அவர் இது அதே அதிகாரத்துல இது ஒரு எச்சரிப்பா சொல்றாரு, வசனம் ரெண்டுல வாசிங்க, பிலிப்பியர் 3:2.
நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. இங்க ஒரு வகுப்பாரை அவர் சுட்டி காண்பிச்சு இவங்க விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த அழைப்புல அந்த ஒன்று செய்து நீங்க ஜெயிக்கணும்னா இந்த வகுப்பாருக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரு மூன்று வகுப்பாரங்க சொல்றார். யார் இந்த மூன்று வகுப்பார்? வினோதமான பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறாங்க, நாய்களுக்கு, பொல்லாத வேலைக்காரர், சுண்ணத்துக்காரர்கள். பிரேசில் கமெண்ட்ஸ்ல இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார், அதாவது ஸ்லாண்டரர்ஸ், பேக்பைட்டர்ஸ், தீமை செய்யறவங்க, புறம் பேசுறவங்க, தீமை பிணைக்கிறவங்க, தீமை கற்பனை பண்றவங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாதத ஐக்கியங்களுக்குள்ள கொண்டு வருது, இந்த மாதிரி காரியங்களையே தொடர்ந்து ஈடுபட்டு ஆவிக்குறை விஷயத்துல சும்மா இருக்கிறவங்க, இவங்க கூட இவங்க விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை அவர்கள் நேரத்தை எல்லாத்தையும் இதுல விரயம் செய்துட்டு இருக்கலாம், அவர்கள் பின்னால நீங்களும் போய் அவங்களோடு நீங்களும் சேர்ந்து அந்த தீய காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க. அதேதான் சொல்லும் போது அந்த சுண்ணத்துக்காரர்கள் சொல்லும் போது, நாட் ஃபுல்லி அண்ட் ட்ரூலி கான்சன்ட்ரேட்டட் டு காட் ஹூ ஸ்டிர் அப் ஸ்ட்ரைப் அண்ட் ஃபேக்ஷன்ஸ் இன் த சர்ச். இது கொஞ்சம் எச்சரிப்பான வார்த்தை. இது இன்னைக்கு உங்கள் மத்தியில முன் வைக்கிறதுக்கு நான் யோசித்தா வைக்கிறேன், ஆனாலும் இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அழைப்பில் சகோதர சகோதரிகளே எப்போதும் ஒரு எச்சரிப்பு உணர்வு கூட இருக்கணும். தேவனுடைய ஜனங்கள் நாமோ நம்ம தேவனுக்கு பிரியமானது தான் செய்யணும், ஆனா பிரியம் இல்லாததை செய்வது கேட்ட வஞ்சனைகள் நமக்குள்ள அனுமதிக்கப்படும். அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது இந்த விஷயங்கள் கூட கேர்ஃபுல்லா இருக்கும். வீண் பேச்சுக்கள், வீணான டிஸ்கஷன்ஸ், சகோதர சகோதரிகள் பத்தி பக்தி விருத்திக்கு ஏதுவானதே அல்ல. இதுல ஈடுபடுகிறவர்கள் உண்மையான ஒப்பு கொடுத்தலின் ஆவியோடு செயல்படாம ஒரு மாதிரி அரைக்குறை மனதோடு இருக்கிற இருக்கிறவர்கள் தான் இதுல பங்கெடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட விஷயத்துல கேர்ஃபுல் ஆயிருங்க. இது கூட எச்சரிக்கை. அப்போ சொல் பவுல் இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லும் போதே இந்த அழைப்புல எனக்கான இலக்கை நான் அடையணும் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் நான் பாக்கிறேன், இந்த விஷயங்கள் என்னை எச்சரிக்கையா காத்துக்கொண்டு தெளிவா இருந்து தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பேன், இவைகள் பற்றி நான் நினைக்க போறது இல்ல. இன்னைக்கு இதே ஒரு பிரயாசத்துக்குள்ள நம்ம கூட பிரவேசிச்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அருமையான உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, நாம் எல்லோருமே கூட இந்த சிந்தைகள் வைக்கலாம். நாமும் ஒன்று செய்வதற்கே முடிவெடுத்துட்டு உள்ள வந்திருக்கிறோம். ஆனா இந்த ஒன்று செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஓட்டம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் இந்த விஷயங்கள்ல. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம், அதே அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் வாசிங்க. மூணு
கிறிஸ்து இயேசுவுக்கு
15-16 வாசிங்க.
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
நம்முடைய அழைப்பு குறித்து நாம் எல்லோரும் இந்த சிந்தையில இருப்போம். மற்ற சிந்தைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் வரப்போகிற நாட்கள்ல கூட நமக்கு விளக்கி நம்மை தெளிவுபடுத்தி சீர்பொருந்த பண்ணி வழி நடத்துவார். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.